வணக்கம் மாணவர்களே, இன்றைய தினம் காப்போத சாதாரணதர மாணவர்களுக்கு கர்நாடக சங்கீதம் பாடம் சம்பந்தமான விளக்கத்தினை முன்வைப்பதற்காக பண்டாரவளை தமிழ் மத்திய கல்லூரியின் ஆசிரியர் புன்னையா நேசபாலன் ஆகிய நான் முன்வந்துள்ளேன். அந்த வகையில் இன்றைய தினம் மாணவர்களே, இசைக்கருவி சம்பந்தமான வினாக்களுக்கு எவ்வாறு விடையளிக்கலாம் என்பதனை அவதானிப்போம் மாணவர்களே. எனவே மாணவர்களே, இசைக்கருவிகளை சாஸ்திரிய முறையில் முதன் முதலில் வகுத்தவர்கள் இந்தியவர்களாவர். இதேபோல பரதர் தனது நாட்டிய சாஸ்திரம் என்னும் நூலில் கூறியுள்ள பிரிவினையே இப்பொழுதும் உலகம் எங்கும் ஒப்புக்கொண்டுள்ளார்கள் மாணவர்களே. நாதம் உருவாகும் முறையினை கொண்டு இசைக்கருவிகளை பிரதானமாக நான்கு வகைகளாக பிரிக்கலாம் மாணவர்களே. அதில் முதலாவதாக ததவாத்தியமாக நரம்பு கருவிகள் காணப்படுகின்றது. அதற்கு உதாரணமாக யாழ், தம்புரா, வீணை, கோட்டுவாத்தியம் என்பவற்றை குறிப்பிடலாம் மாணவர்களே. இரண்டாவது இசைக்கருவியினுடைய பிரிவுகளாக சுசிர வாத்தியமாக துளைக்கருவி அல்லது காற்று வாத்தியம் என்று சொல்லலாம் மாணவர்களே. அதற்கு உதாரணமாக புல்லாங்குழல், நாதசுரம், கிளானெட் போன்றவற்றை குறிப்பிடலாம் மாணவர்களே. மூன்றாவதாக அவனத்த வாத்தியம் அல்லது தோட்டுருவி என்று கூறலாம் மாணவர்களே. இதற்கு உதாரணமாக மிருதங்கம், தவில், கஞ்சிரா போன்ற வாத்தியங்களை குறிப்பிடலாம் மாணவர்களே. நான்காவதாக கணவாத்தியம், அதாவது கஞ்சட் கருவிகள் என்று கூறுவார்கள் மாணவர்களே. இதற்கு உதாரணமாக ஜால்ரா, குளித்தாளம் போன்றவற்றை குறிப்பிடலாம் மாணவர்களே. இவ்வாறு மாணவர்களே, இசைக்கருவிகளின் பிரிவுகளை நாம் குறிப்பிட்டு கூற முடியும். எனவே மாணவர்களே, தரம் பத்தில் காணப்படுகின்ற இசைக்கருவிகளாக வீணை, புல்லாங்குழல், நாதஸ்வரம் போன்ற இசைக்கருவிகள் காணப்படுகின்றது. தரம் பதிமூன்றில் வயலின், மிருதங்கம், தவில் என்பன காணப்படுகின்றது மாணவர்களே. அதேபோல மேற்கண்ட இசைக்கருவிகள் சம்பந்தமாக எவ்வாறான வினாக்களை பரீட்சை வினாத்தாளில் வினாவப்படும் என்று பார்த்தால் மாணவர்களே, முதலாவது கேட்கப்படும் கேள்வி இவ் இசைக்கருவியின் அறிமுகம் பற்றி கேட்பார்கள் மாணவர்களே. அதில் மாணவர்கள் இதற்கு சிறப்பாக அறிந்திருத்தல் அவசியம். இரண்டாவதாக மாணவர்களே, அந்த வாத்தியத்தினுடைய அமைப்பை விளக்குக என்று கேட்கப்படும். மூன்றாவதாக இவ்வாத்தியத்தை வாசிக்கும் முறையினை பற்றி விளக்குக என்று கேட்கலாம் மாணவர்களே. நான்காவதாக சுருதி சேர்க்கும் முறையினை பற்றி விளக்குக என்று கேட்கலாம் மாணவர்களே. ஐந்தாவதாக நாம் பார்த்தோமானால் வாத்தியத்தின் சிறப்பு அம்சங்கள் என்று கேட்கலாம் மாணவர்களே. அதேபோல ஆறாவதாக இந்த பகுதியில் கேட்கப்படும் வினாவாக வாத்தியத்தின் வாசிப்பதில் பிரபல்யமான கலைஞர்களை பெயர் குறிப்பிட கேட்கலாம் மாணவர்களே. உதாரணமாக நாம் பார்த்தோமானால் இந்திய கலைஞர்கள் இருக்கின்றார்கள், இலங்கை கலைஞர்கள் இருக்கின்றார்கள். இந்த இரண்டு கலைஞர்களையும் பற்றி மாணவர்கள் அறிந்திருத்தல் அவசியமாக காணப்படுகின்றது. எனவே மாணவர்களே, மேற்கண்டவாறு இசைக்கருவி சம்பந்தமான வினாக்கள் கேட்டால் இவ்வினாவுக்கு சிறப்பாக மேற்கண்ட அமைப்புகள் ரீதியாக மாணவர்கள் கட்டிருந்தால் சிறப்பான புள்ளிகளை பெறலாம் என கூறுகின்றேன் மாணவர்களே. எனவே மாணவர்களே, இந்த வகையில் நாம் தரம் பத்திலும் பதினொன்றிலும் இந்த இசைக்கருவிகள் காணப்படுகின்றதை அவதானிக்கக்கூடியதாக காணப்படுகின்றது. அந்த ஒவ்வொரு இசைக்கருவினையும் பற்றி சிறிய விளக்கத்தோடு பார்ப்போம் மாணவர்களே. எனவே மாணவர்களே, நீங்கள் இந்த இசையை அறிந்திருப்பீர்கள், இது எவ்வாத்தியம் என்பதையும் அறிந்திருப்பீர்கள். எனவே இவ்வாத்தியம் என்பதனை இனங்கண்டு இருந்தால் அது எமக்கு மகிழ்ச்சியை தருகின்றது. அதே போல இவ்வாத்தியம் தமிழ் வாத்தியமாக காணப்படுகின்றது. எனவே மாணவர்களே, இந்த தமிழ் வாத்தியத்தை பற்றி நாம் பார்ப்போமானால், முதலில் அதனுடைய அறிமுகத்தை பற்றி பார்ப்போம். நாதஸ்வரத்திற்கு தாள வாத்தியமாக தவில் பயன்படுத்தப்படுகின்றது. மங்கள இசையில் இடம்பெறக்கூடிய முக்கியமான இசைக்கருவி தவில் ஆகும். இது நாதஸ்வரம், கிளாரினெட் ஆகியவற்றிற்கு பக்க வாத்தியமாக வாசிக்கப்படுகின்றது. மாணவர்களே, தொன்மை வாய்ந்த தோற்கருவிகளுள் தவிலும் ஒன்றாகும். கோவில் விழாக்கள், சுப காரியங்கள் மற்றும் திருவிழாக்களில் தவில் இசை சிறப்பாக பயன்படுத்தப்படுகின்றது. மாணவர்களே, இது மங்கள வாத்தியம் என்றும் ராஜ வாத்தியம் என்றும் சிறப்புடன் அழைக்கப்படுகின்றது. மாணவர்களே, இதனை தோளில் தொங்கவிட்டு வாசிப்பதனால் டோலம் என்று சொல்லப்படுகின்றது. மாணவர்களே, காலப்போக்கில் டோல் டவுல் என மாற்றம் பெற்று தவில் என்று அழைக்கப்பட்டது என்று கூறுவார்கள். மாணவர்களே, ஒரு பக்கம் களியினாலும் மறுபக்கம் விரல்களினாலும் வாசிக்கப்படுவதனால் இது அதத விதத வாத்தியம் என்று அழைக்கப்படுகின்றது. மாணவர்களே, தோல் வாத்தியமாகையால் அவனத்த வாத்தியம் என்றும் கூறுவார்கள். மாணவர்களே, எனவே மாணவர்களே, இதனுடைய அறிமுகத்தை இவ்வாறு நீங்கள் அறிந்திருத்தல் அவசியம். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது மாணவர்களே, இவ்வாத்தியத்தினுடைய அமைப்பு. தவில் பலாமரத்தினால் உருளை வடிவமாக உட்புறத்தில் குடைந்தெடுக்கப்பட்டு இருபுறமும் தோளால் மூடப்படும். இவை வளந்தலை, இடந்தலை, அதாவது வளந்தலையை தட்டும் என்றும் இடந்தலையை தொப்பி என அழைக்கப்படுகின்றது. இது வளந்தலையில் ரெண்டு தோள்களாலும் தொப்பியில் ஒரு தோளினாலும் மூடப்பட்டுள்ளது. இந்த தோள்கள் ஆட்டுத்தோளால் ஆனவை. தவில் வார்களால் எருமை மாட்டு தோளால் செய்யப்பட்டு இருக்கு கட்டப்படுகின்றது. மூங்கில் வலைகள் தவிலின் இருபுறங்களிலும் பொருத்தப்படும். ஒளி எழுப்பும் தோட்பகுதிகள் வலைகளில் இணைத்து சுற்றப்படும். வலது கைவிரல்களால் வாசிக்கப்படும் அகன்ற தோட்பகுதிக்கு வளந்தலை என்று பெயர். இடது கையினால் குச்சியினால் அடித்து வாசிக்கப்படும் பகுதிக்கு இடந்தலை என்று பெயர். இது தொப்பு எனவும் அழைக்கப்படுகின்றது. இவ்விரு தோட்கருவிகளிலும் வார்கள் நுழைவதற்கு ஏற்றவாறு 11 துவாரங்கள் காணப்படுகின்றது. மாணவர்களே, இந்த துளைகள் கண்கள் என்றும் கூறுவார்கள். இவற்றின் இடையே வார்கள் நுழைக்கப்பட்டு வலைகளுடன் இறுக்கி கட்டப்படுகின்றது. தற்காலத்தில் தோல்வார்களுக்கு பதிலாக உலோகவார் பயன்படுத்தப்படுகின்றது. மாணவர்களே, தவில் வாத்தியத்தை கட்டியுள்ள நாடாவை இணைக்கும் வளையத்தின் பெயர் வெண்டயம் ஆகும். இது பஞ்ச உலகத்தினால் ஆனது. தவில் பெரும்பாலும் தஞ்சை நாச்சிமார் அடிக்கோவிலில் செய்யப்பட்டு வருகின்றது. அதேபோல தவில் களி, அதாவது குச்சி, திருவாச்சி மரத்தினால் கொம்பினால் செய்யப்படுகின்றது. இது 12 அங்குலம் நீளமுடையது. இவ்வாறு நாம் இந்த தவிலுடைய அமைப்பை பார்க்கலாம் மாணவர்களே. அடுத்ததாக நாம் இந்த தவிலினுடைய வாசிக்கும் முறையை பற்றி பார்த்தால், திறந்த வெளியில் இசை அரங்கில் வாசிப்போர் தவிலை முன்பக்கமாக தொங்கவிட்டு நின்று கொண்டே வாசிப்பர். இடந்தலையில் களி எனப்படுகின்ற ஒரு கோலாலும், வளந்தலையில் கூடுகள் அணிந்த விரல்களினாலும் வாசிக்கப்படுகின்றது. இடது கையில் களி இருந்த போதிலும் மணிக்கட்டு வரை உபயோகிக்கப்படுகின்றது. லயம் விநியாசம் செய்யும் பொழுது ரசனை கூட்டுவதற்காக வளந்தலையில் களியினாலும் கைகளாலும் ஒருவிதமான ரஞ்சகமான வாசிப்பு வாசிக்கப்படுகின்றது. தவில் சுருதி சேர்த்து வாசிக்க முடியாத வாத்தியம் எனினும் நாதஸ்வரத்தின் சுருதிக்கேற்றவாறு சுருதி அமைக்கப்பட்டு இருக்கின்றது. தவிலானது நாதஸ்வரம், ஒத்து, மேளம் போன்ற கருவிகளுடன் வாசிக்கப்படுகின்றது. இந்த நால்வர் இணைந்த குழுவை பெரிய மேளம் என்று அழைப்பது உண்டு. அதாவது மாணவர்களே, பெரிய மேளம் என்று கேட்டால் தவில், நாதஸ்வரம், ஒத்து, தாளம், இந்த நான்கையும் உபயோகித்தால் அது பெரிய மேளம் என்று அழைப்பது உண்டு. மங்கள நிகழ்வான தாலிக்கட்டல், கங்கணம் கட்டுதல் போன்றவற்றில் வாத்தியம் குழுவுகளினால் ஏற்படுத்தப்படும் உரத்த இசையே கெட்டிமேளமாகும். கோவிலில் சுவாமி வீதி உலா புறப்படும் பொழுது மல்லாரி வாசிகையில் தவில் வாசிப்பு மிக ரம்மியமாக இருக்கும் மாணவர்களே. இவ்வாறு நாம் வாசிக்கும் முறையினை பற்றி பார்த்தோம் மாணவர்களே. அதேபோல தவில் வாசித்து பிரபலியமான இந்திய இசைக்கலைஞர்களை குறிப்பிட்டால் மாணவர்களே, அம்மா சத்திரம் கண்ணுசுவாமி பிள்ளை, அம்மா பேட்டை பக்கிரி, அதேபோல சீனிவாச்சியம் கோவிந்த பிள்ளை போன்றவர்களை குறிப்பிடலாம் மாணவர்களே. அதேபோல தவில் வாசித்து பிரபலியமான இலங்கை இசைக்கலைஞர்களை பற்றி பார்த்தால் அளவையூர் தட்சிணாமூர்த்தி, இனுவில் சின்னராசா போன்றவர்களை குறிப்பிடலாம் மாணவர்களே. இந்த கேள்வியில் அடுத்ததாக கேட்கப்படுகின்ற கேள்வி, தவிலனுடைய படத்தை வரைந்து அதனுடைய பாகங்களை குறிப்பிடுக என்று வினா கேட்கப்படும் மாணவர்களே. எனவே மாணவர்களே, நீங்கள் தவில் வரைவதை பயிற்சி செய்து அது எவ்வாறு குறிக்கப்படுகின்றது, எந்தெந்த இடத்தில் குறிக்கப்படுகின்றது என்பதனை நன்றாக தெரிந்திருத்தல் அவசியம். அப்படி சிறப்பாக பெற்றிருந்தால் மாணவர்களே, அதனுடைய அறிமுகம், அதனுடைய அமைப்பு, வாசிக்கும் முறை, அதேபோல இதில் பிரபலியம் பெற்ற வாத்திய கலைஞர்கள், அதேபோல இவ்வாத்தியத்தை வரைந்து பாகங்களை குறிப்பிட தெரிந்திருத்தல் வேண்டும். இவ்விசை எது என்பதனை அறிந்திருப்பீர்கள் மாணவர்களே. இவ்விசையானது மிருதங்கம் ஆகும். தாள வாத்தியங்களில் மிகவும் முக்கியமானது மிருதங்கமாகும். தென்னிந்திய கச்சேரிகளில் பிரதானமாக தாளவாத்தியமாக மிருதங்கம் விளங்குகின்றது. இவ்வாத்தியத்தை சிவனது நாட்டியத்திற்கு வாசிப்பதற்கென படைத்ததாக புராணங்கள் கூறுகின்றன. வாத்திய திரையமாகிய வீணை, வேணு, மிருதங்கம் ஆகியவற்றில் இது மூன்றாவது இடத்தினை பெற்று சிறப்பிடம் பெறுகின்றது. தமிழிசையில் இக்கருவியை மத்தளம் என்றும் நான்முகன் என்றும் கூறுவார்கள். அதேபோல மாணவர்களே, இந்த மிருதங்கத்தினுடைய அமைப்பு சுருதி சேர்க்கும் முறையை பற்றி பார்த்தால் மாணவர்களே, மிருதங்கம் செய்யும் மரத்தின் உட்பாகத்தை நடுப்பாகம் சற்று கனமாக இருக்கும், ஓரப்பாகம் சற்று லேசாகவும் அமையுமாறு குடைய வேண்டும். பின் மிருதங்கத்திற்கு மூட்டு போடுவார்கள். சுற்றளவில் மிருதங்கத்தின் நடுப்பாகம் பருத்தும் இருபுறமும் சிறுத்தும் இருக்கும். வலப்புறம் இடப்புறம் மூட்டு தோலை இழுத்து இணைக்கும் கயிறு தோல்வார் எனப்படும். வலப்புறம் இடப்புறம் ஒவ்வொரு பக்கத்திலும் 16 கண்கள் காணப்படும். மாணவர்களை இரண்டு ஓரங்களிலும் பொருத்தப்பட்டுள்ள தோல் வளையங்களுள் வாரினை செலுத்தி இழுத்து கட்டப்பட்டிருக்கும். மாணவர்களை மிருதங்கத்தின் உடலுக்கும் வாருக்கும் இடையே உருளையான புல் எனும் கட்டைகள் பொருத்தப்பட்டிருக்கும். மாணவர்களை மிருதங்கமானது சுமார் 2 அடி நீளம் கொண்டதாகவும் இடது பக்கம் சுமார் 8 அங்குலம் விட்டமும் வலது பக்கம் சுமார் 7 அங்குல விட்டமும் கொண்டதாக அமையும். மாணவர்களை மிருதங்கத்தின் வலது பக்கத்தை வளந்தலை என்றும் இடது பக்கத்தை இடந்தலை என்றும் அழைப்பர். வளந்தலையானது 3 மெல்லிய தோல் அடுக்குகளால் ஆனது. நாம் காண இயலாததும் மிகவும் உட்புறத்திலும் உள்ளதுமான தோலுக்கு உட்கரை தட்டு என்று பெயர். மாணவர்களை அதற்கு மேலுள்ள வளைவான தோல் வட்டத்திற்கு மீட்டு தோல் அல்லது வெட்டுத்தோல் தட்டு என்று பெயர். மாணவர்களை இது கன்றின் தோலால் செய்யப்பட்டது. நடுவில் காணப்படும் தோல் வட்டத்துக்கு சாப்பு தோல் அல்லது கொட்டு தட்டு என்று பெயர். மாணவர்களை இது ஆட்டுத்தோலால் செய்யப்பட்டது. இந்த வட்டத்தின் மையத்திற்கு சிறுவட்டமான கருப்பு நிறமான சோறு அல்லது கரணை அல்லது மருந்து என்ற ஒருவகை கட்பொடி தடவப்பட்டிருக்கும். மாணவர்களை இது புளியஞ்சாறு அதாவது வெந்த சோறு அல்லது இரும்பு பொடி மூன்றும் சேர்த்து ஒரு கலவை பொடியாகும். இக்கரணையின் மையப்பகுதி தடிப்பானதாகவும் ஓரப்பகுதி மெல்லியதாகவும் காணப்படும். மாணவர்களே இதை அவ்வப்போது கூழான் கல் எனும் ஒரு தனி வகை கல்லினால் தேய்த்து ஒழுங்குபடுத்தப்படுவர். இவ்வாறு கரணை போட சுமார் 3 மணி நேரம் ஆகும். இப்பகுதியே மிருதங்கத்துக்கு கண்ணீர் என்ற ஒளியை தருகின்றது. மாணவர்களே மிருதங்கத்தின் இடந்தலை தொப்பி என்று பெயர் உண்டு. இது 2 தோள்களால் மூடப்பட்டிருக்கும். உட்தோல் ஆட்டுத்தோளாலும் வெளித்தோல் எருமைத்தோளாலும் ஆக்கப்பட்டிருக்கும். மாணவர்களே வாசிக்கும் முன்னர் தொப்பியின் நடுவில் ரவை நீருடன் கலந்து பிசைந்து தடவுவர். இது நல்ல இசை ஒளியை எழுப்புகின்றது. வாசித்து முடிந்ததும் இந்த ரவையை சுரண்டி எடுத்து விடுவார்கள். மாணவர்களே மூட்டினை இழுத்து இணைக்கும் வார்களின் இடைவெளியில் புல் என்று சொல்லப்படும் சிறு மரத்துண்டுகளை வைத்து அவற்றை நகர்த்துவதன் மூலமும் சுருதி சேர்ப்பர். மாணவர்களே மேலும் மூட்டு பின்னலில் மீது மேல் நோக்கி தட்டினால் சுருதி குறைந்து ஒலிக்கும். மூட்டு பின்னலில் மீது கீழ் நோக்கி தட்டினால் சுருதி அதிகமாக ஒலிக்கும். மிருதங்கத்தை சுருதி சேர்க்கையில் வளந்தலை பாடுபவரது ஆதார சஜ்ஜத்துக்கும், இடந்தலையை மந்திரஸ்தாய் பஞ்சமம் அல்லது மந்திரஸ்தாய் சஜ்ஜத்துக்கும் சுருதி சேர்ப்பர். மாணவர்களே, மிருதங்க கட்டை மேற்பாக நடு வளையத்திற்கு அரடா என்று பெயர். மிருதங்கத்தின் நீளமும் பருமனும் அதிகமாக இருப்பின் அது குறைந்த சுருதியில் பாடுவதற்கு ஆண்களுக்கும், நீளமும் பருமனும் குறைவாக இருந்தால் அது அதிக சுருதியில் பாடுவதற்கு பெண்களுக்கும் பயன்படுத்தப்படுகின்றது. அதேபோல மாணவர்களே, தக்கு சுருதி மிருதங்கம் அரை, ஒன்னு, ஒன்னரை, ரெண்டு, ரெண்டரை கட்டை சுருதியில் கொண்டிருக்கும். மேலுஸ்தாய் மிருதங்கம் அப்படிங்கும்பொழுது நாலு, நாலரை, ஐந்து, ஐந்தரை போன்ற சுருதிகளை கொண்டிருக்கும். மாணவர்களை, இக்கருவி இரு கைகளினாலும் மணிக்கட்டுகளினாலும் விரல்களினாலும் வாசிக்கப்படுகின்றது. மிருதங்க இசை விற்பனர் கச்சேரியில் தனி ஆவர்த்தனம் வாசிக்கும் போது தன் திறமையை நன்கு வெளிக்காட்டுவார். மாணவர்களை, மிருதங்க இசையில் சிறந்த விளங்கிய இசைக்கலைஞர்கள் பற்றி பார்த்தால், துக்காராம் நாராயண சுவாமி அப்பா, தஞ்சாவூர் வைத்தியநாத ஐயர், புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி பிள்ளை, கும்பகோணம் அழக நம்ப பிள்ளை போன்றவர்களை குறிப்பிடலாம். மாணவர்களை, இவ்வாறு நாம் மிருதங்கத்தினுடைய அமைப்பு, அதேபோல அதனுடைய பாகம், அதேபோல அதனுடைய வாசிக்கும் முறை, சுருதி சேர்க்கும் முறை, பிரபலியமடைந்த கலைஞர்கள் என்பவற்றை குறிப்பிடுவதோடு, மாணவர்கள் மிருதங்க வாத்தியத்தின் படம் வரைந்து குறிப்பதையும் அறிந்திருத்தல் அவசியம். நீங்கள் இவ்விசையை நன்கு ரசித்திருப்பீர்கள். இவ்விசைக்கான இசைக்கருவி எது என்பதனை அறிந்திருப்பீர்கள். எவ்விசைக்கருவியை சார்ந்தது என்று பார்த்தால் அது நாதசுரம். இவ்நாதசுரத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது மாணவர்களே, கோயில்களில் திருவிழா காலங்களிலும் கல்யாண வைபவங்களிலும் ஊர்வலங்களிலும் மற்றும் மங்களகரமான வைபவங்களிலும் தனி சிறப்புடன் விளங்கும் வாத்தியம் இந்த நாதஸ்வரமாக திகழ்கின்றது. மாணவர்களே, நாதஸ்வரத்தை நாயனம் என்றும் கூறுவர்கள். நாதஸ்வரம் ஒரு காற்று வாத்தியம், மங்கள இசையை உண்டாக்கும் வாத்தியம். நாதஸ்வரத்தில் நின்று வெளியிடப்படும் நாதம் கனமுள்ளதாக வெகு தூரம் கேட்கக்கூடியதாக இருக்கும். மாணவர்களே, இக்கருவி ஆச்சாமரம் என்னும் மரத்தால் செய்யப்படுகின்றது. மாணவர்களே, இவ்வாத்தியத்தின் மேற்பாகத்தை வெள்ளி தட்டினாலோ அல்லது தங்க தட்டினாலோ மூடி சில வித்வான்கள் பயன்படுத்துகின்றார்கள். மாணவர்களே, கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோயிலிலும் ஆழ்வார் திருநகரி கோயில்களிலும் கல்நாத சுரங்கள் காணப்படுகின்றது. மாணவர்களே, இதனுடைய பாகங்கள் வட்ட வடிவமாக விருந்து காணப்படும் அனைசு. இரண்டாவதாக உள்ளே கூடான் நீண்ட மரக்குழலால் ஆகிய கூம்பு வடிவ உடல். அதுக்கு அடுத்ததாக உடலின் மேல் பொருத்தப்படும் கொண்டை. அடுத்ததாக கொண்டைக்கு மேல் அவ்வப்போது வைத்து இசைக்கப்படும் சீவாளி. இதுக்கு நறுக்கு என்றும் பெயர் உண்டு. மாணவர்களே, எனவே இந்த அனைஸ்து என்ற பகுதி ரோஸ்வுட் என்ற மரத்திலும் சீவாலி என்ற பகுதி செய்யப்படுகின்றது. மாணவர்களை, அதுக்கு அடுத்ததாக இந்த நாதஸ்வரமானது 2 முதல் 2.5 அடி நீளமுடையதாக காணப்படுகின்றது. மேலிருந்து கீழ் விரிந்து செல்லக்கூடியதுமான கூம்பு வடிவத்தில் உள்ள ஒரு மர குழலானது. அதன் அடிப்பாகத்தில் வரிசையாக 7 சுரங்கள் காணப்படும். மாணவர்களே, அதாவது 7 சுரங்கள் வாசிப்பதற்கான துளைகள் காணப்படும். மாணவர்களே, பக்கங்களில் சப்தத்தை வெளிப்படுத்தும் துவாரங்கள் 5 காணப்படுகின்றது. மாணவர்களே, மேல் பாகத்தில் உலோகத்திலான ஒரு கூம்பு கொண்டை பொருத்தப்பட்டுள்ளது. தேவைக்கேற்ப உபயோகித்துக் கொள்ள நறுக்கு சீவாலி ஒரு குச்சியும் உள்ளது. மாணவர்களே, அதே போல இந்த நாதஸ்வரத்தை வாசிக்கின்ற முறையை பார்த்தால் மாணவர்களே, நாதஸ்வரத்தை 2 கைகளாலும் நேராக பிடித்து சீவாலியை வாய்க்குள் வைத்து ஊதும் போது காற்று வாத்தியத்திற்குள், அதாவது காற்று உட்புகும் பொழுது அதனுடைய சத்தம் வெளிப்படுத்தப்படுகின்றது. மாணவர்களே, அதே சமயத்தில் 2 கை விரல்களாலும் ஸ்வரங்களை தேவைக்கேற்ப மூடியும் திறந்தும் ஸ்வரங்களை எழுப்பி இசை உண்டாக்கப்படுகின்றது. மாணவர்களே, நாதஸ்வரத்துக்குரிய சுருதி வாத்தியம் ஒத்து எனும் கருவியாகும். மாணவர்களே, இது உருவ அமைப்பில் நாதஸ்வரத்தே போன்று காணப்படும். இக்கருவியிலிருந்து ஆதார சுருதி மட்டுமே தான் வெளிவரும். மாணவர்களே, தற்போது இக்கருவிக்கு பதிலாக சுருதி பெட்டி பயன்படுத்தப்படுவதும் உண்டு. மாணவர்களே, நாதஸ்வரத்திற்கு தாள கருவியாக அமைவது தவில், அதாவது தோற்கருவியாகும். நாதஸ்வரம் கலைஞர்கள், ஒத்து இசைப்பவர்கள், தவில் வித்துவான், தாள கலைஞர்கள், ஜால்ரா கலைஞர்கள் என்று சொல்லலாம், ஆகிய 4 சேர்ந்து இசைக்குழுவை பெரிய மேளம் என்றும் அழைப்பது உண்டு. மாணவர்களே, நாதஸ்வரத்தில் 2 வகை காணப்படுகின்றது. மாணவர்களே, பாரி திமிரி என்ற பகுதியாகும். இந்த பாரி நாதஸ்வரம் நீளம் அதிகமானதாகவும் ஆதார சுருதி குறைவானதாகவும் இருக்கும். திமிரி நாதஸ்வரம் நீளம் குறைவானதாகவும் ஆதார சுருதி கூடியதாகவும் காணப்படும். மாணவர்களே, இன்று கையாளப்படும் நாதஸ்வரம் சாதாரணமாக 2 கட்டை சுருதிக்கு செய்யப்படுகின்றது. தற்காலத்தில் பாரி நாதஸ்வரமே கூடுதலாக பாவனையில் உள்ளது. மாணவர்களே, திறந்த வெளியில் இசைப்பதற்கு ஏற்றது இவ்வாத்தியம். நாதம் வெகு தூரத்திலிருந்து கேட்டாலும் மனதிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது. இவ்வாத்தியத்தில் வாசிக்கப்படும் மல்லாரி இசையை கேட்டவுடனே இறைவன் வீதி விழாவுக்கு புறப்படுகிறார் என்பது கோயிலை சுற்றியும் பக்கத்து ஊரார்களும் தெரிந்து கொள்வர். மாணவர்களே, கோவில் வெவ்வேறு நேரங்களில் நடைபெறும் பூசைகளுக்கேற்ப வெவ்வேறு இசைகளை இசைத்து வழிபட வருவோருக்கு சிறந்த பணியை செய்வார்கள் இந்த நாதஸ்வர குழுவினர். மாணவர்களே, அதாவது பூபாலம் பௌளி ராகத்தில் அடுத்த ஜாமம் முடிந்து பள்ளியறைக்கென இசைக்கப்படும் ஆனந்த பைரவி, நீலாம்பரி முதலிய ராகங்களையும் இசை வடிவங்களையும் வாசித்து பரவசம் ஊட்டுவர். மாணவர்களே, திருமண விழாக்களிலும் வேறு பல விழாக்களிலும் இவ்விசை மங்கள இசையாக கையாளப்படுகின்றது. மாணவர்களே, மங்களின், அதாவது மக்களின் வாழ்க்கையோடு ஒன்றி போன இசை நாதஸ்வரம் இசை என்றால் அது மிகையாகாது. மாணவர்களே, நாதஸ்வரம் இசையில் பிரபல்யம் பெற்ற வித்வான்களாக திருவாடுதுறை ராஜரத்தின பிள்ளை, காரைக்குறிஞ்சி அருணாசலம் பிள்ளை, அதேபோல திருவிழிமிழலை சுப்பிரமணியம் பிள்ளை போன்றவர்களை குறிப்பிடலாம். மாணவர்கள், இவ்வாறு நாம் நாதஸ்வரத்தினை பற்றி பார்க்கும் பொழுது மேற்கண்டவாறு இதிலும் சில வகையான வினாக்கள் கேட்கப்படுவது வழக்கம். அந்த வினாக்களை பற்றி குறிப்பிடுகின்றேன் மாணவர்களே. அதாவது நாதஸ்வர வாத்தியத்தின் சிறப்பினை குறிப்பிடுக, நாதஸ்வர வாத்தியத்தின் அமைப்பை விளக்குக, நாதஸ்வர வாத்தியம் வாசிக்கும் முறையினை விளக்குக, நாதஸ்வரத்தின் படம் வரைந்து பாகங்களை குறிப்பிடுக, நாதஸ்வரம் வாசிப்பதில் பிரபல்யமடைந்த வித்துவான்களின் பெயர்களை குறிப்பிடுக போன்ற வினாக்கள் உங்களுக்கு கேட்கப்படலாம் மாணவர்களே. நீங்கள் இவ்விசையை நன்கு ரசித்திருப்பீர்கள். இவ்விசைக்கான இசைக்கருவி எது என்பதனை அறிந்திருப்பீர்கள். அவ்விசையே புல்லாங்குழல் இசையாகும். எனவே மாணவர்களே, இந்த புல்லாங்குழலை பற்றி பார்த்தால், இந்த புல்லாங்குழலானது முரளி, வேணு எனும் வடமொழி பெயர்களாலும் குழல் எனும் தமிழ் சொல்லாலும் குறிப்பிடப்படுகின்றது. உலகின் எல்லா பாகங்களிலும் காணப்படும் மிக பழமையான துளைக்கருவி புல்லாங்குழலே ஆகும். மாணவர்களே, வீணை, வேணு, மிருதங்கம் எனப்படும் வாத்தியத்தில் வேணு இரண்டாம் இடத்தை வைக்கின்றது. மாணவர்களே, கண்ணப்பிரான் புல்லாங்குழல் வாசித்ததாகவும் அவரது குழல் இசையில் சகல ஜீவராசிகளும் மயங்கியதாகவும் கூறப்படுகின்றது. மாணவர்களே, ஆதிகாலத்தில் மனிதன் மூங்கில் காடுகளினூடாக போகும்போது அங்கு இனிமையானதொரு ஓசை கேட்டான். அதனை உற்று அவதானிக்கும் போது வண்டுகளால் துளை செய்யப்பட்டு மூங்கில் கம்புகளினூடாக காற்று நுழைந்து அந்த துவாரங்களில் நின்று நாத ஒளி வெளிப்படத் தொடங்கியது. மாணவர்களே, இவ் அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு புல்லாங்குழல் என்ற வாத்தியத்தை உருவாக்கினார்கள் மாணவர்களே. ஆதிகாலத்தில் வாழும் குழலுமே தமிழ்நெசிக்கு பக்க வாத்தியங்களாக பயன்படுத்தப்பட்டது. மாணவர்களே, புல்லாங்குழலானது மூங்கிலால் செய்யப்பட்ட உருளை வடிவமான நீண்ட குழலாகும். இது சுமார் 14 அங்குலம் நீளமும் 3/4 அங்குல விட்டமும் உடைய குழலாகும். இதன் இடப்பக்கம் மூடப்படும், வலப்பக்கம் திறந்து காணப்படும். மூடப்பட்ட முனையில் இருந்து 3/4 அங்குல தூரத்தில் ஊதும் துவாரம் அமைந்துள்ளது. வாய் வைத்து ஊதும் துளைக்கு முகரந்திரம் அல்லது முத்திரை துளை என்று பெயர். இத்துவாரத்திற்கு நேர்கோட்டில் 9 ஸ்வரத்துளைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இத்துளைகள் ஊதும் துளையை விட சற்று சிறிதாக இருக்கும். இடது கைவிரல்களில் கட்டை விரல், சிறு விரல் தவிர்ந்த 3 விரல்களையும் வலது கைவிரல்களினால் கட்டை விரல் தவிர்ந்த 4 கைவிரல்களாலும் மொத்தமாக 7 துளைகளின் மீது வைத்து முத்திரை துளைகளுக்குள் வாயின் வழியாக காற்றை செலுத்தி துளைகளை மூடி திறக்கும் போது இசை உருவாகும். மாணவர்களே, வலது பக்கத்தில் இறுதியாக உள்ள துளை திறந்தே இருக்கும். இத்துளையானது அபூர்வமாக ஒரு சில சமயங்களில் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றது. 7 ஸ்வரங்களுக்கு 7 துளைகள் இருந்தாலும் மூச்சின் அளவை கொண்டே நுட்ப சுரங்களை சரியாக ஒலிக்க முடியும். மாணவர்களே, முகரந்திரத்திற்கு நெருங்கி உள்ள துவாரம்தான் மிக உயர் சுருதியை ஸ்வரத்தை உண்டாக்கும். இத்துளையானது தாரதந்திரம் என அழைக்கப்படுகின்றது. மாணவர்களே, பொதுவாக உதட்டிற்கு வலப்பக்கமே புல்லாங்குழல் வைத்து வாசிக்கப்படுகின்றது. மாணவர்களே, இவ்வாத்தியத்தில் 2.5 ஸ்தாய் வரை வாசிக்கலாம். இது சுருதி நிர்ணயிக்கப்பட்ட ஏகத்வனி வாத்தியம் என்றும் கூறுவார்கள் மாணவர்களே. புல்லாங்குழலில் நீளம், உள்கூட்டின் அளவு இவற்றின் வேறுபாடுகளில் ஆதார சுருதி வேறுபடும். நீளம் அதிகமாக உள்ள உள்கூட்டின் பரப்பு அதிகமாக இருந்தால் ஆதார சுருதி குறையும். நீளம் குறைவாகவும் உள்கூட்டின் பரப்பு குறைவாகவும் இருந்தால் ஆதார சுருதி அதிகமாக இருக்கும். புல்லாங்குழல் செய்வதற்கு தந்தம், சந்தன மரம், கதிரமரம், கருங்காலி, வெங்கலம் முதலியன பயன்படுத்தப்படுகின்றன. எனினும் மூங்கிற் குழலே மிக இனிமையான இசையை எழுப்பும் தன்மையுடையது. மாணவர்களே, இவ்விசையை வாசிப்பதில் பிரபல்யம் பெற்றவர்கள் என்று கூறும்பொழுது சங்கீத கலாநிதி, திருமாபுரம் TN சுவாமிநாத பிள்ளை, TR மகாலிங்கம், ரமணி, TR நவநீதம் போன்ற தென்னிந்திய கலைஞர்களை நாம் குறிப்பிட்டு கூற முடியும். மாணவர்களே, மாணவர்களே, மேற்கண்ட இசையினை நீங்கள் ரசித்திருப்பீர்கள். அது எந்த இசைக்கரு என்பதனை இனங்கண்டிருப்பீர்கள். அவ்விசையே வீணையாகும். இசைக்கருவியில் சிறப்பான வாத்தியமாக விளங்குவது வீணையாகும். இது இந்திய சங்கீதத்துக்கு அணிக்கலனாக விளங்குவதுடன் இந்தியாவில் தேசிய வாத்தியமாகவும் விளங்குகின்றது. வீணா, வேணு, மிருதங்கம் என்னும் வாத்தியங்களில் முதலாவதாக இவ்வாத்தியம் காணப்படுகின்றது. மாணவர்களே, கலைமகளின் கையில் இவ்வாத்தியம் இருப்பதிலிருந்து இதன் பெருமை நன்கு புலப்படுகின்றது. மாணவர்களே, இவ்வாத்தியத்தில் இந்திய சங்கீதத்தின் பல நுட்பங்களையும் தத்துவங்களையும் வாசிக்கக்கூடியதாக இருப்பதனால் இதனை சங்கீத அளவுகோல் என்றும் கூறுவார்கள். மாணவர்களே, இவ்வாத்தியமானது வேதங்காலம் தொட்டு வாசிக்கப்பட்டு வந்துள்ளது. ஆனாலும் 17ஆம் நூற்றாண்டிலேயே தற்காலத்து உருவத்தை அமைப்பையும் பெற்றது. மாணவர்களே, ரகுநாத மன்னர் தஞ்சாவூரை அரசு புரிந்த காலத்திலேயே இவ்வாத்தியம் முழு வளர்ச்சி அடைந்ததை காணக்கூடியதாக இருக்கின்றது. மாணவர்களே, தஞ்சாவூர் வீணை என்றும் ரகுநாத வீணை என்றும் இது அழைப்பது உண்டது. மாணவர்களே, வீணையானது ஒரு நரம்பு கருவியாகவும் சுருதிக்காகவும் தாளத்திற்காகவும் இவ்வாத்தியம் 3 தந்திகள் இணைக்கப்பட்டுள்ளன. இதனால் இவ்வாத்தியம் சகல வாத்தியம் என்றும் கூறுவதுண்டு. மாணவர்களே, சுருதிக்காக தனி தந்திகள் பொருத்தப்படாத வாத்தியம் நிஷ்கல வாத்தியம் என்றும், ஒரே நேரத்தில் வெவ்வேறு ஸ்தாயிகள் 2-3 ஸ்வரங்கள் வாசிக்கக்கூடிய வசதிகளை கொண்டுள்ள வாத்தியங்களில் வீணையும் ஒன்று. மாணவர்களே, இதனால் இவ்வாத்தியம் பகுத்வனி வாத்தியம் என்றும் அழைப்பதுண்டு. வீணை வாத்தியத்தில் 3.5 ஸ்தாயி வரைக்கும் வாசிக்கலாம். மாணவர்களே, 4 தந்திகள் வாசிப்பதற்காகவும் 3 தந்திகள் சுருதிக்காகவும் தாளத்துக்காகவும் அமைந்துள்ளன. வாசிக்கும் தந்திக்காக குடத்தின் மேற்பக்கத்தில் நடுப்பகுதியில் ஒரு குதிரை பக்கப்பாலம் என்று சொல்வார்கள். தாள சுருதி தந்திக்காக பக்கவாட்டில் மற்றொரு குதிரை பக்கப்பாலமும் உள்ளன. பலாமரத்தில் இவ்வாத்தியம் செய்யப்படுகின்றது. மாணவர்களே, இவ்வாத்தியத்தின் பாகங்கள் சிறப்பாக காணப்படுகின்றது. அவ்வாத்தியத்தை வரைந்து மேற்கண்ட விடயங்களை நீங்கள் குறிப்பிட்டிருக்க வேண்டுமானவர்களை, அதாவது குடம், மேற்பலகை, தண்டி, சுரக்காய், பிரடைகள், யாழின் முகம், மேலச்சட்டம், மெழுகுச்சட்டம், 24 மெட்டுகள், குதிரைகள் 2, லங்கர், நாகபாசம் போன்றவற்றை நீங்கள் படம் வரைந்து அதனை சிறப்பாக குறிக்க தெரிந்திருக்க வேண்டுமானவர்கள். அதுக்கு அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமானால் வீணையினுடைய அமைப்பை பற்றி பார்த்தால், மாணவர்களே, தண்டியின் ஒரு பக்கத்தில் குடம், மற்றொரு பக்கத்தில் யாழின் முகமும் இணைக்கப்பட்டிருக்கும். மாணவர்களே, தண்டியானது குடப்பக்கத்தில் சற்று பருத்தும், யாழி முகத்தில் சற்று சிறுத்தும் இருக்கும். மாணவர்களே, தண்டியின் ஒரு பக்கங்களிலும், அதாவது இரு பக்கங்களிலும் மெழுக்கு சட்டங்கள் உண்டு. மாணவர்களே, அவற்றின் மேலாக 2 ஸ்தாய்களை தழுவிய 24 மெட்டுகள் வெண்கலத்திலானது. மாணவர்களே, அல்லது வெள்ளியிலாவது காணப்படும். மாணவர்களே, யாழின் முகத்திற்கு அருகில் இருக்கும் சுரக்காய் ஒரு தங்கி, அதாவது தாங்கியாகவும் காணப்படும், ஒளி பெருக்கும் சாதனமாகவும் பயன்படுத்தப்படுகின்றது. வாசிக்கும் தந்திகள் 4 லங்கர்களின் நுனியில் உள்ள வளையங்களில் முடியப்பட்டு குதிரையின் மேலும் மெட்டுகளின் மேலும் சென்று பிரடைகளின் பிணைக்கப்பட்டிருக்கும். லங்கர்கள் வீணையின் மூலாதாரம் எனப்படும். நாகபாசத்தில் இணைக்கப்பட்டிருக்கும் லங்கர்களின் மேல் உள்ள சிறு உருட்டுகள் வளையங்கள் நுட்பமாக சுருதி சேர்ப்பதற்கு உதவுமானவர்களே. இந்த உருட்டுக்களை நாகபாசம் பக்கம் தள்ளினால் சுருதி அதிகரிக்கும், யாழின் பக்கம் தள்ளினால் சுருதி குறையும். இதுபோன்று பிரடைகள் யாழின் முகப்பக்கம் திருப்பினால் சுருதி குறையும். வாசிப்பு தந்திகள் 4 பெயர்கள், அதாவது மாணவர்களே, சாரணியம் சா, 2 பஞ்சமம் பா, மந்திரம் சா, அனுமந்திரம் பா என்று சொல்வார்கள் மாணவர்களே. அதேபோல தாளத்தந்திகள் 3 பெயர்கள் குறிப்பிட்டால், பக்க சாரணியம் சா, பக்க பஞ்சமம் பா, மேலஸ்தாய் சாரணி, அதாவது உச்சசாரணி என்று சொல்வார்கள் மாணவர்களே. வாசிக்கும் தந்திகளில் சாரணி தந்தியை மத்திமஸ்தாய் சஜ்ஜத்துக்கும், பஞ்சம தந்தியை மந்திரஸ்தாய் பஞ்சமத்துக்கும், மந்திரஸ்தாய் தந்தியை மந்திரஸ்தாய் சஜ்ஜத்துக்கும், அனுமந்திர தந்தியை அனுமந்திரஸ்தாய் பஞ்சமத்திற்கும் சுருதி சேர்க்க வேண்டுமானவர்களே. சுருதிக்காகவும் தாளத்துக்காகவும் பயன்படுத்தும் தந்திகளில் பக்க சாரணிய தந்தியை மந்திரஸ்தாய் சஜ்ஜத்துக்கும், பக்க பஞ்சம தந்தியை மந்திரஸ்தாய் பஞ்சமத்திற்கும், உச்சசாரணி தந்தியை தாரஸ்தாய் சஜ்ஜத்துக்கும் சுருதி சேர்க்க வேண்டுமானவர்களே. வீணை வாத்தியத்தில் தாளத்தினை சிறப்புற வாசிக்கலாம். வாசிக்கும் முறையை பற்றி பார்த்தால் மாணவர்களே, வாசிக்கும் தந்திகளை மீட்டுவதற்கு வலது கையின் ஆள்காட்டி விரலும் நடுவிரலிலும் தாளத்தந்தி, சுருதி தந்திகளை மீட்டுவதற்கு வலது கையின் சிறிய விரல்களும் பயன்படும். மாணவர்களே, இடது கையின் ஆள்காட்டி விரலும் நடுவிரலும் ஸ்வரஸ்தானங்களை உரிய இடத்தில் தந்திகளில் அழுத்துவதற்கும் பயன்படும். மாணவர்களே, தந்திகளை மீட்டுவதற்கு மீட்டி அல்லது நெலி எனப்படும் சுற்று கம்பியை போட்டு மீட்டுவர். வீணை வாசிப்பதில் தேர்ச்சி பெற்றவர்களை வைணிகர் என அழைப்பதுண்டு. மாணவர்களே, வீணை வாசிப்பதில் பிரபலியமடைந்த வித்துவான்கள் வீணை தனமால் காரைக்குடி சாம்பசிவம், எஸ் பாலச்சந்திர, சிட்டி பாபு ஆகியோரை குறிப்பிடலாமானவர்கள். இவ்வாறு நாம் இந்த வீணையினுடைய வினா பத்திரம் எவ்வாறு அமையும் என்று பார்த்தால், மாணவர்களே, வீணை வாத்தியத்தின் சிறப்பினை குறிப்பிடுக என்று கேட்கலாம். வீணை அமைப்பை விளக்குகள் என்று வீணை அமைப்பை விளக்குக என்று குறிப்பிடலாம். வீணை சுருதி சேர்க்கும் முறையினை விளக்குக. வீணை வாசிக்கும் முறையினை விளக்குக. வீணையினை படம் வரைந்து பாகங்களை குறிப்பிடுக. வீணை வாசிப்பதில் பிரபல்யம் பெற்ற வித்வான்களை பெயர்களையும் குறிப்பிடுக என்று வினாக்கள் கேட்கப்படும். மாணவர்கள், எவ்வாத்தியம் என்பதனை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவ்வாத்தியம் வயலின் வாத்தியமாகும். வயலின் நரம்பு கருவி வகையை சார்ந்ததாகும். இவ்வாத்தியத்தை ஆரம்ப காலத்தில் பிடில் என்று குறிப்பிடுவார்கள். இவ்வாத்தியம் பக்கவாத்திய கருவிகளுள் பிரதான இடத்தை பெறுகின்றது. மாணவர்கள், மேலத்தேய வாத்தியமாக விளங்கிய போதும் இதன் சிறப்பு இயல்புகள் காரணமாக இந்திய சங்கீதத்தில் இவ்வாத்தியம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. மாணவர்களே, தற்போது வழக்கில் உள்ள வயலின் அமைப்பானது ஐரோப்பியாவில் முதலில் ஸ்டாடி வேரியஸ் என்பவரால் உருவாக்கப்பட்டது. மாணவர்களே, கர்நாடக இசைக்கு இதனை அறிமுகப்படுத்தியவர் பாலசுவாமி தீட்சிதர் என்று கூறப்படுகின்றது. மாணவர்களே, தற்போது வழக்கில் உள்ள வயலின் வாத்தியம் சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன் உருவாக்கப்பட்டது. மாணவர்களே, இவ்வாறு வயலின் அறிமுகத்தை நாம் குறிப்பிட்டு கூறலாம். மாணவர்களே, அடுத்ததாக வயலினுடைய அமைப்பை பற்றி நாம் குறிப்பிட்டால், நாத சிறப்பும் கலை அழகும் கொண்ட இவ்வாத்தியம் முழு பாகங்களும் வெவ்வேறு வகை மரங்களிலால் செய்யப்பட்டிருக்கும். இதன் உட்பாகம் பைன், மேப்பிள், சிகமூர் போன்ற மரங்களால் செய்யப்படும். வயலின் விரட்பலகை, பிரடைகள், தந்தி தாங்கி போன்ற பாகங்கள் கருங்காலி மரத்தினால் செய்யப்பட்டிருக்கும். மாணவர்களே, வயலின் உடல் நீள்வட்ட வடிவுடனும் இரு விளிம்புகளும் நடுப்பகுதியிலிருந்து உட்புறம் நோக்கி இடை போன்று வளைந்து காணப்படும். உடலில் மேற்பலகையும் பின்பலகையும் காணப்படுகின்றது. மாணவர்களே, மேலும் இவ்விரண்டு பலகைகளையும் சுவர் போன்ற வடிவுள்ள 6 விழா பலகைகள் இணைத்துள்ளன. மாணவர்கள், இவ்வாத்தியத்தில் 4 தந்திகள் காணப்படுகின்றது. வயலின் தலைப்பாகத்தில் உள்ள 4 பிரடைகள் இதனூடாக சுற்றப்பட்டிருக்கும். இத்தந்திகள் பாலத்தின் மேலாக சென்று நுண்ணிய திருகுகளில் பொருத்தப்பட்டிருக்கும். நுண்ணிய திருகுகள் வாட்பலகை பொத்தானுடன் சேர்ந்து பிணைக்கப்பட்டிருக்கும். விரற்பலகையின் மேல் ஸ்வரப்பலகை உள்ள தந்திகள் விரல்களை வைத்து வாசிப்பதன் மூலம் வயலின் இனிமையான நாதம் ஒலிக்கின்றது. விரடைகளும் நுண்ணிய திருகுகளும் தந்திகளின் சுருதியை கூட்டி குறைக்க பயன்படுத்தப்படுகின்றது. மாணவர்களே, வயலின் உடல் மேற்பாகத்தில் இரு பக்கங்களில் இப்போன்ற வடிவநாத துளைகள் 2 காணப்படுகின்றது. மாணவர்களே, குதிரை உரோமத்தால் கட்டப்பட்ட நீண்ட குச்சி வில் எனப்படும். மாணவர்களே, வயலின் விரட்பலகைக்கும் பாலத்திற்கும் இடைப்பட்ட இடத்தில் உள்ள தந்திகளின் மேல் வில் போட்டு வாசிப்பர். வில்லில் உள்ள திருகு மூலம் குதிரை ரோமத்தை இருக்கவும் தளர்த்தவும் முடிகிறது. மாணவர்களே, ரோசின் எனப்படும் கட்டி பொருளை வில்லில் உரோம இலைகள் மீது பூசி வாசிப்பர். மாணவர்களே, அதே போல மாணவர்களே, சுருதி சேர்க்கும் முறையினை பற்றி பார்த்தால், வயலினில் 3.5 ஸ்தாய் முதல் 4.5 ஸ்தாய் வரை வாசிக்கலாம். வயலின் தந்திகளை சுருதி சேர்க்கும் முறை பற்றி பார்த்தால், பா சா பா சா அப்படிங்கிற முறையில் சேர்க்கலாம் மாணவர்களை. அதாவது முதலாவது தந்தி ஈ மந்திரஸ்தாய் பஞ்சமம் பா, இரண்டாவது தந்தி ஏ மந்திரஸ்தாய் சஜ்ஜம், மூன்றாவது தந்தி டி மந்திரஸ்தாய் பஞ்சமம், நான்காவது தந்தி ஜி மந்திரஸ்தாய் சஜ்ஜம் என்பவற்றுக்கு சுருதி சேர்க்கப்படும் மாணவர்கள். இதனுடைய வாசிப்பு முறையை பற்றி பார்த்தால், வலது கையில் உள்ள முலம் வில், அதாவது வலது கையில் உள்ள வில் மூலமாக நாதத்தை எழுப்புவர். அதே வேளையில் இடது கை விரல்களால் ஸ்வரப்பலகையின் மேலுள்ள தந்திகளில் விரலை வைத்து அழுத்தி எமக்கு தேவையான ஸ்வரங்களை வாசிக்கப்படுகின்றன. மேலுஸ்தாய் ஸ்வரங்களை வாசிக்க இடது கையை மேற்புறமாக நகர்த்தி வாசிக்க வேண்டும். வில்லின் திருகு பூட்டிய முனைப்பக்கத்தை வலது கைவிரல்களால் சேர்த்து பிடித்தவாறு தந்தி வில்லை அழுத்தி வாசிக்க வேண்டும் மாணவர்கள். இவ்வகையில் ஸ்வரவில், சாகித்ய வில் என இருவகையான வில்கள் காணப்படுகின்றது மாணவர்கள். கச்சேரியில் வயலின் வாத்தியத்தை பிரதான வாத்தியமாகவும் பக்க வாத்தியமாகவும் வாசிப்பர். இதனை பாதுகாப்பாக கம்பிளி துணியில் சுற்றி அதிக வெப்பம் குளிர அணுகாது பெட்டியில் வைத்து பாதுகாத்தல் அவசியமானவர்களே. மேலத்தேய இசையில் நின்று கொண்டு நாற்காலியில் அமர்ந்து வாசிக்கும் நிலை கையாளப்படுகின்றது மாணவர்களே. எமது இசையில் தரையில் உட்கார்ந்து வாசிப்பது வழக்கமாக காணப்படுகின்றது மாணவர்களே. எனவே மாணவர்களே, இந்த வயலின் வாத்தியத்தினுடைய சிறப்பம்சம் பற்றி பார்த்தால், 4 ஸ்தாய்களில் இலகுவில் வாசிக்கும் வசதி கொண்டது. வில் போட்டு வாசிக்கப்படுவதனால் 7 கார்வைகளான நாதத்தை கொண்டிருக்கும். சுலபமாக எடுத்து செல்லக்கூடியதான வசதி கொண்டது. மிக துரித காலங்களை இலகுவில் வாசிக்கலாம். தேவைக்கேற்ப பஞ்சமசுருதி மத்தியமசுருதியில் வாசிக்கக்கூடிய வசதி உள்ளது. கமகங்கள் சங்கதிகளை தெளிவாக இலகுவிற் கையாளக்கூடிய வசதி உண்டு. ஆடவர்களது பெண்களது குரலுக்கு ஏற்றவாறு சுருதி சேர்த்து வாசிக்கும் வசதியை கொண்டுள்ள வாத்தியமாகும். வயலின் வாத்தியத்தை வாசித்து பிரபலியம் பெற்ற கலைஞர்கள் பின்வருமாறு. இந்திய கலைஞர்கள் கும்பகோணம் ராஜமாணிக்க பிள்ளை, சீர்காழி நாராயண சுவாமி பிள்ளை, துவாரம் வெங்கடசுவாமி நாயுடு, மைசூர் சௌடையா, தஞ்சை வடிவேற் பிள்ளை, புதுக்கோட்டை நாராயணசுவாமி ஐயர், டி என் கிருஷ்ணன் போன்றவர்களை குறிப்பிடலாமானவர்களை. அதேபோல இலங்கை கலைஞர்கள் என்று பார்க்கும்போது புத்துவாட்டி சோமு, ஜி சண்முகானந்தம், கலாசூரி டிவி பிச்சையப்பா போன்றவர்களை குறிப்பிடலாமானவர்கள். எனவே மாணவர்களே, நாம் ஒரு மேற்கண்டவாறு தரம் 10 தரம் 11 காணப்படுகின்ற இசைக்கருவிகளை பற்றி பார்த்ததோடு எமது விடைக்கு எவ்வாறு விடையளிக்கலாம் என்றும் பார்த்தோம் மாணவர்களே. எனவே மாணவர்களே, இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்து கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்வதுடன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் என கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம் மாணவர்களே.